السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. أهلا بكم وبكم ورياء الله ورياء نزال رياء الخلية صحوب الخلية الله سبحانه وتعالى நம்மீது கொண்ட அருள் கிருபை கருணையின் காரணமாக இது போன்ற சபைகளுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறார். இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் நிறைய பேர் எப்படி சிந்திக்கிறாங்கன்னு கேட்டா, இன்னைக்கு நாங்க ஒரு இடத்துக்கு போய்த்தான் படிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இன்டர்நெட் மூலமாக, வாட்ஸ்அப்பின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக, வானொலியின் மூலமாக, இப்படி பல வழிகளிலும் நாம் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பம் இன்று இருக்கிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு சென்றுதான் நாம் கற்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக நினைக்கிறார்கள். இது மிகப்பெரும் ஒரு தவறாக இருக்கிறது. பல வழிகளிலும் அறிவை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த காலத்தில் தந்திருக்கிறான் என்பது ஒரு பாக்கியமாக இருந்தாலும், நாம் ஒரு சபைக்கு வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய பயன் வேறு எந்த வழியின் மூலமாக நமக்கு கிடைக்க மாட்டாது. அதே நேரத்தில் நாம் மார்க்க கல்வி என்பது வெறுமனே நேரம் கிடைக்கும் பொழுது சில சபைகளிலே சில வகுப்புகளிலே நாம் கலந்து கொண்டு விட்டு செல்வதன் மூலமாகவும் நம்மிடத்திலே வந்து சேர மாட்டாது, நன்மை கிடைக்கும். மார்க்க சபைகளில் கல்வியை போதிக்கப்படக்கூடிய சபைகளில் நாங்கள் கலந்து கொண்டால் நன்மை கிடைக்கும். அதிலே மாற்று கருத்து கிடையாது. மாற்றமாக நம்மிடத்திலே அந்த அறிவு ஆற்றல் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை மற்ற மக்களுக்கு தெளிவாக எடுத்துக் கூறக்கூடிய ஆற்றல் நம்மிடத்திலே உருவாக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நூலை திரும்ப திரும்ப வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கேட்கக்கூடிய விடயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? முக்கியமாக பதிந்து வர வேண்டும். என்ன செய்யணும்? எதுல பதிவணும்? போன்லயா? இல்ல, எதுல? மனசுல மட்டுமா? மனசுல பதிகிறதுதான் எல்லாரும் வாரது. ஆனா அங்க அதை போனா மறந்து போகும். அதனால ஒரு தாளு, ஒரு பேனை, இதை எடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பதிந்து கொள்ளக்கூடிய பண்பு எம்மிடத்தில் இருந்தால்தான் கற்கக்கூடிய விடயங்கள் நமது உள்ளத்திலே பதியும். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை படிக்கக்கூடிய நேரத்தில்தான் அந்த விடயம் நமது உள்ளத்திலே பதியக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாட்டி இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றது, நம்ம எவ்வளவோ கிளாஸ் போறோம் ஆனா ஒரு பிரயோசனமும் இல்லை, ஒன்னு நினைவு நிக்கிறது இல்லை. எப்படி நினைவு நிக்கிது? நம்ம பதியாம பதிஞ்சதை திருப்பி திருப்பி மீட்டி பார்க்காம நாம் இருந்தால் எப்படி நமது உள்ளத்தில் நினைவு நிற்கும்? நிக்க மாட்டாது. எனவே நாம் இயன்ற அளவு அந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். உலமாக்கள் அந்த விடயத்திலே மிகவும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். கற்கக்கூடிய விடயங்களை பதியக்கூடியவர்களாக, அந்த அளவுக்கு என்று சொன்னால் கற்கக்கூடிய விடயங்களை மாத்திரமல்ல உள்ளத்திலே தோன்றக்கூடிய நல்ல கருத்துக்களை கூட பதிந்து வரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய சைதுல் ஹவாத்திர் என்ற ஒரு நூல் இருக்குது. என்ன சைதுல் ஹவாத்திர் அப்படின்னா? என்ன? எண்ணங்களை வேட்டையாடுதல். அப்படின்னா அவருடைய உள்ளத்தில் என்னென்ன நல்ல கருத்துக்கள் எல்லாம் தோன்றியதோ அதையெல்லாம் பதுங்கி வந்தார். கொஞ்ச நாள் அது புத்தகம் அவரையாய் புத்தமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே என்னென்ன நல்ல விடயங்கள்லாம் நமக்கு தோன்றது, அவைகளை எழுதக்கூடிய நல்ல பழக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது உள்ளத்திலே அது முதலாவது விஷயம் எழுதக்கூடிய விடய பழக்கம். அதே போல ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். அந்த குர்வானை இன்னைக்கு நாங்கள் திரும்ப திரும்ப ஓதுறவா இல்லையா? அதை மாதிரி குர்வானுடைய மொழிபெயர்ப்பை என்ன ஒரு முறை வாசித்து முடிச்சுட்டா நான் குர்வானை ஒரு முறை வாசிச்சாச்சு கடவுள் முடிஞ்சு மூடி வைக்கலாமா? இல்லை, திரும்ப 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 வாசிக்கக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குர்ஆன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுக்கு சுருக்கமாக விளங்கும், நினைவு வைக்கலாம். ஹைர் இஸ்லாம் ரஸ்துவா. அந்த அடிப்படையில் நாம் எதிர்வரக்கூடிய இன்ஷா அல்லா ஒரு ஐந்து ஆறு வகுப்புகளில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாம் படிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் சிறுபராயம் முதல் மரணித்ததன் பின்னால் கூட தேவைப்படக்கூடிய ஒரு விடயத்தை தான் நாம் இன்று படிக்க இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கும், ஒரு ஆண், ஒரு பெண், வயோதிபர், சிறுவர்கள், வாலிபர்கள் எல்லோருக்கும் வாழக்கூடிய நேரத்திலும் மரணித்த பின்னாலும் தேவைப்படக்கூடிய விடயத்தை தான் நாம் இன்று படிக்க இருக்கிறோம் தொடர் வகுப்புகளிலே. அதற்காக வேண்டி நாம் ஒரு நூலை தெரிவு செய்திருக்கிறோம். என்ன நூல்? சலாசத்துல் உசூல் வ அதில்லதுஹா. என்ன பேரு நூலுடைய பேர்? சலாசத்துல் உசூல் வ அதில்லதுஹா என்று சொல்லக்கூடிய நூல். மூன்று அடிப்படைகளும் அதற்கான ஆதாரங்களும். என்ன அந்த நூலுடைய பேரு? மூன்று அடிப்படைகளும் அதற்கான ஆதாரங்களும். அதனுடைய ஆசிரியர் யாரு? முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள். முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா சவுதி நாட்டைச் சேர்ந்த, ஹிஜ்ரி 1115 பிறந்து 1206 மரணித்த ஒரு பெரும் அறிஞர். 12th century ஹிஜ்ரி 12th நூற்றாண்டின் முஜத்தித் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர்கள். முஜத்தித் சொன்னா என்ன? புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய, அதாவது மார்க்கத்தில மக்கள் மாற்றியற்ற மக்கள் மாற்றிய பல விடயங்களை பழைய நிலைமைக்கு திரும்ப கொண்டு வருவதற்காக பாடுபடக்கூடியவருக்குத்தான் நாம் முஜத்தித் என்பதாக சொல்வோம். அதுக்கு தமிழ்ல சொல்வதாக இருந்தால் புனர் நிர்மாணம் செய்வார். இஸ்லாத்துல புனர் நிர்மாணம் தான் செய்ய முடியுமே தவிர புதிதாக கட்ட முடியுமா? கட்ட முடியாது. சிலாக்கள் என்ன செய்வாங்க? புனர் நிர்மாணம் என்ற புதுசாக கட்டுவாங்க. எனவே புதிதாக நாம் இதனை உருவாக்க முடியாது. இஸ்லாத்தில் உள்ளவற்றை மக்கள் மாற்றியிருந்தால் அதனை நாம் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக பாடுபடுது. எனவே சவுதி அரேபியாவில இணை வைப்பு விதிகள் மலிந்து காணப்பட்ட காலப்பகுதியிலே வந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரும் போராட்டத்தை செய்து தௌஹீதுக்கு முன்னுதாரணமான ஒரு பூமியாக இந்த பூமியை மாற்றிய பெருமை அந்த இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர்களைத்தான் சாரும். அவர்களை பற்றிய ஒரு தனி வகுப்பே தேவைப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் பின்னால் நாம் செய்வோம். அதற்கு முன்னால் இந்த விடயத்திற்கு நாம் வருவோம். இந்த சலாசத்துல் உசூல் என்று சொல்லக்கூடிய இந்த நூல், இதை போன்று இன்னொரு நூலும் இருக்கிறது. அல் உசூலு சலாசா. என்ன நூல்? அல் உசூலு சலாசா என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூல் இந்த நூலுடைய சுருக்கமாக நாம் கருதலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 பக்கங்களை கொண்ட ஒரு சிறு நூல். அது சிறு பிள்ளைகள் மரணம் செய்வதற்காக வேண்டி அவர்கள் நினைவு வைத்துக் கொள்வதற்காக வேண்டி சுருக்கமாக தொகுக்கப்பட்ட அந்த நூல். ஆனால் இந்த நூல் சற்று விரிவானது. இந்த விரிவான நூலைத்தான் நாம் படிக்க இருக்கிறோம். சலாசத்து உசூல்வாதி இல்லத்துவா என்று சொல்லப்படக்கூடிய நூல். அப்ப இந்த நூலை பொறுத்தவரையிலே இந்த நூல் இரண்டு காரணங்களினால் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த நூலை நாம் தெரிவு செய்வதற்கு காரணம் என்ன? இரண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று என்ன என்று சொன்னால், இது சுருக்கமான ஒரு நூல். என்ன நூல்? சுருக்கமான ஒரு நூலாக இருக்கிறது. நாம் அறிவை கற்கக்கூடிய நேரத்திலே படிப்படியாகத்தான் கற்க வேண்டும். ஒரே அடியாக என்ன செய்யக்கூடாது? பெரிய பெரிய விடயங்களை, ஆய்வுக்குட்பட்ட விடயங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு செல்லக்கூடாது. அப்படி சென்றால் என்ன நடக்கும்? குழப்பத்தில் தான் நாங்கள் வாழ்வோம். என்ன நடக்கும்? எல்லாமே குழம்பி போகும். இல்லைங்களா? இப்போ 1st வகுப்பு 2nd வகுப்பு 3rd வகுப்பெல்லாம் படிக்காம ஒரே அடி 5th வகுப்பு படித்தா அல்லது +2 படித்தா என்ன நடக்கும்? எல்லாம் குழம்பி போகுமா இல்லையா? தலகிலாத்தான் விளங்கும் எல்லாம். அதுதான் இன்றைக்கு நடந்துக்குது எல்லாருக்கும். என்னது? சின்ன சின்ன விடயங்கள்லாம் தெரியாது. குர்ஆன் ஓத தெரியாது, குர்ஆன் உள்ள சின்ன சூராக்களுடைய விளக்கங்களாலும் தெரியாது, ஹதீஸ்களும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் என்ன செய்ய பற்றி பேச்சு? பெரிய கருத்து வேற்று வைக்கக்கூடிய விஷயம், மற்றவனை காப்பிராக்க சொற்க நராதுக்கு அனுப்புற விஷயத்தில் கருத்து வேறுபாட்டில் பெரும் ஆய்வு போகும். அப்ப இதுதான் இன்றைக்கு எங்களை முஸ்லீம் சமுதாயத்துக்கு பிடித்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நோய்களில் ஒரு நோய். என்ன? மக்களிடத்தில் ஏதாவது பேரெடுக்கோன்றதுக்காக வேண்டி, பிரபலியமாகறதுக்காக வேண்டி கருத்து வேற்றுமை உள்ள விஷயங்களில் தலையை நுழைத்து தகுதியில்லாதவர்கள் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தில் உள்ள எந்த விஷயமும் ரகசியம் கிடையாது. இஸ்லாத்தில் எந்த விடயமும் என்ன? ரகசியம் கிடையாது. எல்லாவற்றையும் மக்களுக்கு சொல்லலாம். ஆனால் சில விஷயங்கள் இருக்கிறது, அதை சொல்வதாக இருந்தால் அதற்கு நீண்ட நேரம் எடுத்து நீண்ட காலம் எடுத்து தான் சொல்ல வேண்டும். சுருக்கமாக அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டு போனீங்களே, மக்கள் குழம்பித்தான் போவார்கள். மக்கள் என்ன செய்வார்கள்? குழம்பி போவார்கள். எனவே மக்களுக்கு சொல்ல வேண்டிய, சுருக்கமாக சொல்லி முடிக்க முடியுமான விஷயங்களை தான் மக்களுக்கு சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் அதன துறைசார் அறிஞர்களுடன் அது சுருக்கப்படும், அல்லது மக்களுக்கு தெளிவாக அந்த விடயத்தை நீண்ட ஆய்வுடன் தான் சமர்ப்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் மக்கள் குழம்பி விடுவார்கள், மக்கள் வழிகேட்டிலே சென்று விடுவார்கள், எனவே அந்த அடிப்படையிலே நாம் எப்பொழுதும் எங்கள் அறிவை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் முதலாவது சிறு நூட்களிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். சிறிய நூட்களிலே இருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே மார்க்கத்தின் அடிப்படைகள், அகீதாவை கற்றுக்கொள்வதற்கான மிக அடிப்படையான ஒரு நூல் தான் இந்த மூன்று அடிப்படைகள் என்று சொல்லக்கூடிய இந்த நூல். சுருக்கமான சில பக்கங்களை கொண்ட ஒரு நூல். அதனால தான் இப்னு அப்துல் பர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மன்றாமல் அல்ம ஜும்லத்தன் ஜஹப அன்ஹு ஜும்லத்தன், யாரு அறிவை மொத்தமாக எடுக்க போறாரோ அவர்கிட்ட அறிவு முழுமையாக பெற்று அடைய மாட்டார், அறிவு எதையும் அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார். எனவே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாளுக்கு நாள் தான் மனிதன் அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். எனவே சின்ன விடயங்களை முதலாவது நாம் படித்துவிட்டுதான் பெரிய விடயங்களுக்கு நாம் செல்ல வேண்டும். அடுத்ததாக அறிவு என்பது நம்மால் பெற முடியாத ஒரு விடயம் அல்ல. எல்லாராலும் முயற்சி செய்தால் பெற முடியுமான ஒரு விடயம் தான் இந்த அறிவு என்பது. எனவேதான் நாம் ஹதீப் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது அருமையான ஒரு நூல் இருக்கிறது, அல் ஹதி அல் ஜாமி அல் அஹ்லாக்கி ராவி வ ஆதாபி ஸாமி, ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர், ஹதீஸை கேட்கக்கூடியவருடைய குணங்களை பற்றி விளங்கப்படுத்தக்கூடிய அவருடைய பண்புகள், அவர்களுக்குரிய ஒழுக்கங்களை பற்றி தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நூல். அதில் ஒரு சம்பவத்தை அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதர் அறிவை தேடிக்கொண்டே இருந்தார், ஆனால் அவரால் முடியவில்லை. அப்ப இதை விட்டு போல் நமக்கு இந்த அறிவுக்கும் சரி செட் ஆகாது அப்படின்னு அவர் என்ன செஞ்சார், விட்டுட்டு போற வழியில போனாரு. போற வழியில என்ன நடக்குது, தண்ணீர் ஒரு பாறாங்கல்லின் மீது விழுந்து அந்த கல்லிலே ஒரு குழியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு தண்ணீர் சொட்டு சொட்டாக ஒரு பாறாங்கல்லில் விழுந்து அதிலே பாதிப்பை ஏற்படுத்தி அதிலே குழி ஏற்பட்டிருக்கிறது. இதை பார்த்து அவர் நினைத்தார், ஒரு கல் இவ்வளவு மிருதுவான தண்ணீரின் மூலமாக இந்த கல்லிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்றால் ஏன் என்னால் அறிவை கற்றுக்கொள்ள முடியாது என்று நினைத்து அவர் நான் அறிவை தேடியே ஆகுவேன் என்று தேடி அவர் பெரும் ஒரு அறிஞராக மாறினார் என்பதாக ஒரு வரலாறை குறிப்பிடுகிறார்கள். எனவே அறிவு என்பது சிறிது சிறிதாக நாம் பெற வேண்டும், அதே நேரத்தில் தொடராக பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இடையிலே நாம் விட்டுவிட்டு சென்று விட்டால் அறிவு நமக்கு கிடைக்க மாட்டாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இது ஒரு சுருக்கமான நூல் என்பதன் காரணமாக இது தெரிவு செய்யப்பட்டிருக்கு, முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் என்னவர் சொன்னால், இந்த நூலிலே சொல்லப்பட்ட கூடிய இந்த மூணு அடிப்படைகளும் எதனை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றன என்றால், கபரிலே கேட்கப்படக்கூடிய மூன்று கேள்விகளை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றன. கபரிலே கேட்கப்படக்கூடிய மூன்று அடிப்படைகளுக்கு கேள்விகளையும் அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும் கபரிலே என்ன கேள்வி கேட்கப்படும், மன்றபுக்க உங்களுடைய இறைவன் யார், மாதீனுக்க உங்களுடைய மார்க்கம் என்ன, அதே போல உங்களுக்கு அனுப்பப்பட்ட இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி பற்றி கேள்வி கேட்கப்படும். இப்படி இந்த மூன்று விஷயங்கள் என்ன, அல்லாஹ், மார்க்கம், ரசூலுல்லாஹ், இந்த மூன்று விடயங்களை பற்றி தான் கபரிலே கேள்வி கேட்கப்படும். இப்ப இந்த மூன்று விடயங்களையும் தான் நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த மூன்று அடிப்படைகளையும் நாம் படிக்க போகின்றோம். எனவே நாம் இந்த நூல் தமிழ் மொழியிலே, ஆங்கில மொழியிலே நமக்கு தாராளமாக கிடைக்கின்றன. தாவா சென்டர்களுக்கு போனால் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த நூல்களை எடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும், நமது சிறு பிள்ளைகள், பெண்கள் எல்லோருக்கும், நான் நமது நண்பர்கள் எல்லோருக்கும் கொடுத்து இந்த நூலை படிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக நாம் இதனை மற்ற மக்களுக்கு கொடுப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன, நாம் ஒருவருக்கு முக்கியமான ஒரு உபகாரத்தை செய்கிறோம். யாருக்காவது இந்த நூலை நாம் கொடுத்தால் அல்லது இந்த விடயத்தை நாம் கற்றுக் கொடுப்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றது, அவர்களுடைய கபரிலே மலக்குமார்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலை தயாரிப்பதற்காக நாம் உதவி செய்கிறோம். விளங்குதா, சாதாரண விஷயம் அல்ல. இந்த விடயத்தை மற்ற மக்களுக்கு நாம் கற்றுக் கொடுப்பது அல்லது இந்த நூலை மற்ற மக்களுக்கு நாம் கொடுப்பது, நாம் கபரிலே கேள்விக்கு பதில் சொல்வதற்கு அவர்களை தயார்படுத்துகிறோம். ஏனென்று சொன்னால், கபரிலே சரியான பதிலை அவர் வழங்கிவிட்டால் அதற்கு பின்னாலுடைய வாழ்க்கை சுபீட்சமாக மாறிவிடும். மாற்றமாக அங்கு தவறிவிட்டால் அதற்கு பின்னால் வாழ்க்கை வீணாகிவிடும் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். எனவே இந்த மூன்று அடிப்படைகளையும் நாம் கற்றுக்கொள்வதோடு மற்ற மக்களுக்கும் நமது பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் முதல் எல்லோருக்கும் நாம் கற்றுக் கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. ரைட். இது இந்த நூலை நாம் எதற்காக வேண்டி தெரிவு செய்தோம் என்பதற்கான இரண்டு காரணங்கள். இப்பொழுது நாம் நூலுக்கு உள்ளால் செல்வோம், உள்ளடக்கத்துக்கு செல்வோம். நாம் அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்வானாக, அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்வானாக, அறிந்து கொள்ளுங்கள், எம் மீது நான்கு விடயங்களை கற்றுக்கொள்வது அவசியமாகும். இப்போது இந்த நூல் வந்து நாம் என்ன சொன்னோம், மூணு அடிப்படைகள் சொன்னோம், அப்படித்தானே? அந்த மூணு அடிப்படைகளையும் அவர்கள் சொல்வதற்கு முன்னால் எங்களுக்கு சில முன்னுரைகளை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? சில முன்னுரைகளை. இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த வகுப்பிலே தான் இந்த மூன்று அடிப்படைகளையும் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதுவரைக்கும் அவருடைய அந்த சில அடிப்படையான சில அம்சங்களை நமக்கு இந்த நூலாசிரியர் தெளிவுபடுத்துகிறார். அதில் முதலாவது தான் என்ன, நான்கு விடயங்களை தெளிவுபடுத்த போகிறார். அதுக்கு முன்னால் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும், எப்படி ஆரம்பிக்கிறார் இந்த நூலை? அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. எப்படி? அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக என்று ஆரம்பிக்கிறார். எனவே இந்த இடத்திலே நாம் அறிவை கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே அன்புடன் நாம் செயற்பட வேண்டும். அன்பாக பண்பாக மற்ற மக்களுக்கு இந்த அறிவை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனவே நான் அறிஞர்களுக்கு மத்தியிலே ஒரு வழக்கம் இருந்தது, ஹதீஸ்களை சில அறிஞர்களிடத்திலே போய் படிக்கக்கூடிய நேரத்திலே, ஹதீஸ்களை அறிஞர்களிடத்திலே போய் படிப்பதற்கு நான் ஒரு அறிஞர்களிடத்திலே செல்கிறேன், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களை எனக்கு கற்றுத்தாருங்கள், அறிவிப்பாளர் வரிசையுடன் எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொன்னால், அவர் முதலாவது என்ன ஹதீஸை கற்றுக் கொடுப்பார்? அவருக்கு முதலாவது ஹதீஸை என்ன கற்றுக் கொடுக்கக்கூடிய வழக்கம் இருந்தது, அல்லாஹும் அருள் புரிகிறான். இந்த ஹதீஸ் அருள் புரியக்கூடியவர்களுக்கு, கருணை காட்டக்கூடியவர்களுக்கு கருணையாளனான அல்லாஹும் அருள் புரிகிறான் என்பதுதான் அந்த ஹதீஸ். எனவே அதற்கு பின்னால் அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் எப்படியே சொல்லுவாரு, நான் இன்னாரிடத்தில் போய் ஹதீஸை படித்தேன், அவரிடத்தில் முதலாவது படித்த ஹதீஸ் இதுதான். என்ன ஹதீஸ்? கருணை காட்டக்கூடியவர்களுக்கு அல்லாஹும் கருணை காட்டுகிறான், நீங்கள் மண்ணிலே உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், விண்ணிலே உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான், விண்ணிலே உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்ற ஹதீஸ் தான் நான் முதலாவது படித்த ஹதீஸ் என்று சொல்வான். அப்ப எனவே அறிவை பற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்திலே முதலாவது இந்த ஹதீஸை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய பழக்கம் அறிஞர்களுக்கு மத்தியிலே இருந்திருக்கிறது. இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்று சொன்னால், அறிவு என்பது அன்பின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த அறிவை கற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த உலகத்திலும் கருணை ஏற்படுகிறது, மறுமையிலும் அவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கிறது. எனவேதான் இந்த ஆசிரியரும் முதலாவதாக ரஹ்மத்தை எங்களுக்கு வேண்டி பிரார்த்தனை செய்து இந்த நூலை ஆரம்பித்திருக்கிறார். எனவே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவருக்கு மத்தியிலே அன்பு என்று தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை நாம் இதிலே இருந்து முதலாவதாக புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக, நாங்கள் நாலு விடயங்களை கற்றுக்கொள்வது எங்கள் மீது அவசியமாகும், வாஜிப், எங்கள் மீது வாஜிப். வாஜிப் என்று சொன்னால் என்ன? கட்டாயம் என்று சொன்னால் வாஜிப். வுஜூப் ஐனி, வுஜூப் கிஃபாய், ஒவ்வொருவரும் மீதும் கட்டாயமானதும் இருக்கிறது. அதே போல என்ன, பொதுவாக எல்லோர் மீதும் கடமையானவை இருக்கின்றன. அதுக்கு என்ன சொல்வோம்? கிஃபாயா, பர்து கிஃபாயா என்று சொல்வோம். அப்படிதானே, பர்து கிஃபாயா என்ன? ஒரு விடயத்தை ஒரு சமுதாயத்தில் என்ன போதுமான எண்ணிக்கையானவர்கள் தெரிந்திருந்தால் அந்த கடமை முடிஞ்சிருச்சா? எப்படி சிலாக்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த சமுதாயத்தில் ஒத்தருக்கள் ரெண்டு மூணு பேர் தெரிஞ்சா போதும், அதுதான் வாஜிப் கிஃபாயா. இல்ல, அந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் இருந்தால் அந்த கடமை நிறைவேறுமோ அந்த அளவுக்கு ஆள் கழிக்கணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா அது எல்லாரும் இதுதான் பொறுப்பு. இன்று நமது ஊர்ல மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு ஒரு மௌலவி தான் நீக்கிறாரு, ஆனா ஊர்ல ஆயிரக்கணக்கான பேர் நீக்கிறாங்க. அப்படின்னா கடவுள் முடிஞ்ச ஒரு மௌலவி நீக்கிறாரு, நம்ம எல்லாம் படிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு சும்மா வைக்கலாமா? இல்ல, முடியாது. என்ன செய்யணும்? ஆட்களை உருவாக்க வேண்டும். ஆட்களை உலமாக்களை நாம் உருவாக்குவது நமது கடமை. ஏன் போதாது? போதுமான அளவு ஆட்கள் ஒரு விடயத்தை செய்துவிட்டால், மற்றவர்கள் மீது அந்த கடமை நீங்கிவிட்டால், அதுக்கு பதவி கிப்பாயா என்று சொல்வோம். இதா காமவிகி மையக்தி மையக்தி, போதுமான நபர்கள் அதனை செய்ய வேண்டும். அப்ப முதலாவது விடயம் என்ன? அல் இல்ம். எனவே எங்கள் மீது கடமையான நாலு விடயங்கள் சொல்லணும். அதில் முதலாவது விடயம் அறிவு. முதலாவது விடயம் என்ன? அறிவு. அறிவுன்னு சொன்னால் என்ன? அதுதான் நாங்கள் சொன்ன என்ன மூணு விஷயங்கள், மூணு விடயங்கள் சொல்லணும். கபரில் கேள்வி பதிவு சொல்லுவாங்க. அந்த மூணு விடயங்களையும் அறிந்து கொள்வது முதலாவது கடமை. அந்த மூணு விடயங்களையும் அறிந்து கொள்வது முதலாவது கடமை. அது என்ன? அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுதல், மார்க்கத்தை அறிந்து கொள்ளுதல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொள்ளுதல். எப்படி அறிந்து கொள்ளணும்? அல் இல்மு, என்ன அறிவு? மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுதல், அல்லாஹ்வின் நபியை அறிந்து கொள்ளுதல், மார்க்கத்தை அறிந்து கொள்ளுதல். எப்படி அறிந்து கொள்ளணும்? பில் அதில்லதி, இப்படி ஆதாரங்களுடன் அறிந்து கொள்ளுதல். அதேச்சா உங்களுக்கு தெரியும், அல்லா அல்லா அல்லாவே தெரியும், நாங்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நபியை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் என்ன எங்களுக்கு தேவை? பில் அதில்லா, ஆதாரங்களுடன் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதுதான் முதலாவது நமக்கு நமது கடமை. முதலாவது நமது கடமை என்ன? இவைகளை ஆதாரங்களுடன் அறிந்து வைத்திருப்பது. இது 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 வந்து இஸ்லாத்தின் அடிப்படை அம்சமாக இல்லையா? இந்த மூணு விஷயம், இந்த மூணு விடயங்களும் என்ன? இஸ்லாத்தின் அடிப்படை விடயங்கள். இதுல என்ன என்ன கூடாது? தக்லீது கூடாது. என்ன கூடாது? தக்லீது கூடாது. யாராவது ஒருத்தர் சொல்றாருன்றதுக்காக வேண்டி நம்ம ஏற்றுக்கொண்டு போகலாமா? ஏற்றுக்கொண்டு விட்டு போக முடியாது. மாற்றமாக என்ன? ஆதாரங்களை தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் தான் நமது ரப்பு என்பதற்கு என்ன ஆதாரம்? வணங்களா, அல்லாஹ் தான் நமது ரப்பு என்பதற்கு என்ன ஆதாரம்? குர்ஆன் ஹதீஸ் இது, நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்களை நபின்றதுக்கு என்ன ஆதாரம்? மார்க்கம் இஸ்லாம் தான் இதுதான்றதுக்கு என்ன ஆதாரம்? அவைகளை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எனவே மார்க்கத்தின் அடிப்படை விடயங்களில் நாம் கண்மூடித்தனமாக பின்பற்ற முடியாது என்பது எல்லோருக்கும் மத்தியில் ஏகோபித்த முடிவு. அகல சுன்னாக்களுக்கு மட்டுமில்லை, விதத் உபுத்ததியாக்கள், மூத்ததியாக்கள், எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து ஏகோபித்த முடிவுதான் என்ன? மார்க்கத்தின் அடிப்படை விடயங்களில் ஆதாரத்தை தெரியாமல் பின்பற்றக்கூடாது. ஆதாரம் தெரியாமல் பின்பற்றக்கூடாது. அதாவது பரம்பரை பரம்பரையாக சில விஷயங்கள் நாம எங்களோட வாப்ப முஸ்லீம், அதனால நாங்கள் முஸ்லீம், அப்படி சரி வராது. ஆதாரத்திலும் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன சொன்னோம்? பிதத்துவாதிகள், அதாவது அஹ்லு சுன்னாக்களுக்கு அப்பாற்பட்ட அஷரியாக்கள், மூத்தசிலாக்கள், ஜஹமியாக்கள், மாத்ரிதியாக்கள், தத்துவ ஞானிகள் எல்லோரிடத்திலும் என்ன? இஸ்லாத்தின் அடிப்படையிலே தக்லீத் கூடாது. ஆனால் அஹ்லு சுன்னாக்களுக்கு மற்றவங்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன? தர்க்கவாதிகள், தர்க்கவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அஹ்லு சுன்னாக்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன? அஹ்லு சுன்னாக்கள் ஆதாரமாக குர்ஆன் ஹதீஸை எடுப்பார்கள். ஆனால் ஏனைய தர்க்கவாதிகள், அஷரியாக்கள், மூத்தசிலாக்கள் போன்ற கொள்கையில் உள்ளவர்கள் எதனை ஆதாரமாக எடுப்பார்கள்? அவர்களுடைய பகுத்தறிவை அல்லது அவருடைய தத்துவ கருத்துக்களை தான் ஆதாரமாக அவர்கள் எடுப்பார்கள். எனவேதான் அந்த தர்க்கவாதிகள், தர்க்கக்கலையை அடிப்படையாக கொண்ட அந்த அஷரியாக்கள், மூத்தசிலாக்கள் எல்லாம் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அவ்வளவு வாஜிபில் அலல் முக்கல்லஃப், ஒரு அடியாளின் மீது கடமையான முதல் கடமை என்ன? அவரிடத்தில் அஹ்லு சுன்னாக்கள்கிட்ட வந்து முதலாவது ஈமானை படிப்பது கட்டாயம். குர்ஆன் ஹதீஸின் ஒளியிலே படிக்க வேண்டும். அவரிடத்தில் என்ன கட்டாயம்? வழிகேட்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆய்வு செய்வது. என்ன செய்வது? ஆய்வு செய்வது. என்ன ஆய்வு செய்வது? என்ன ஆய்வு செய்வது? அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களை பார்த்து சிந்திப்பது. ஆய்வு செய்வதுனா சிந்திப்பதுன்னு சொல்லலாம். அவர்கள் அவர்களுக்கு முதலாவது ஒரு மனிதர் மீது கடமை என்னன்னா சிந்திப்பது. என்னத்தையே சிந்திக்கணும்? வானம் பூமி அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்த்து இவைகள் இவைகள் எல்லாம் புதிதாக உருவாகி இருக்கின்றன, எனவே இவைகளை படைத்த ஒருவன் இருக்க வேண்டும் என்று சிந்தித்து அல்லாஹ்வை புரிவதுதான் அவர்களுக்கு முதலாவது கடமை. புரியுதா? ஆனால் அஹ்லு சுன்னாக்கள் அப்படியா சொன்னாங்க? இல்ல, அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இல்லை, குர்ஆன் ஹதீஸை பார்த்து ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இஸ்லாத்தை, ஒரு மனிதனுடைய இஸ்லாம் பரிபூர்ணமாகுவதற்கான அடிப்படைகளை ஆதாரத்துடன் ஒவ்வொரு மனிதனும் புரிந்து வைத்திருப்பது கட்டாயம். இந்த ஆதாரத்துடன் புரிந்து வைத்திருப்பது என்று சொன்னால், இப்ப இந்த நூலை நாங்க படிச்சுட்டோம் ஆதாரத்தோட. இப்ப ஒருத்தர் வந்து கேட்கிறா, இதுக்கு என்ன ஆதாரம், எங்களை செல்வி கேளா வைத்து, அப்ப என்ன நாங்க பாவியா? அல்லாஹ் தான் நமது ரப்பு என்பதற்கு என்ன ஆதாரம் கேட்கிறாரு. நாங்க புத்தகத்துல படிச்சுட்டோம்ங்களே, ஒருத்தர் வந்து கேட்கிறா என்ன ஆதாரம், மறந்துட்டு எங்களுக்கு படிச்சது மறந்துட்டு, என்ன பிரச்சனையா? பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. நீங்க முதலாவது அந்த விடயத்தை நம்பும் பொழுது எப்படி நம்பணும், ஆதாரத்தோட நம்பணும். பொறவு மறந்தாலும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? முதலாவது நம்பும் போது ஆதாரத்துல நாம் நம்ப வேண்டும், அதற்கு பின்னால் அந்த ஆதாரங்களுக்கு மறந்தாலும் அது பிரச்சனை இல்லை என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், சரிங்களா? எனவே முதலாவது கற்கக்கூடிய நேரத்தில் நாம் ஆதாரத்தையும் தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் நம்பக்கூடிய நேரத்தில். அடுத்ததாக இரண்டாவது விடயம் என்ன, நான்கு விடயங்கள் படிப்பது நம் மீது கட்டாயம் இந்த ஆசிரியர் சொன்னார். முதலாவது விஷயம் என்ன சொன்னோம், கல்வி. என்ன கல்வி? அல்லாஹ்வையும் நபியையும் மார்க்கத்தையும் ஆதாரத்துடன் அறிந்து கொள்ளக்கூடிய கல்வி, சரிங்களா? முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன, அல் அமலு பிஹி, அதனை செயற்படுத்துதல், நடைமுறைப்படுத்துதல், அதன்படி செயற்படுத்துதல். அப்ப நாம் செய்ய செயற்படுத்தக்கூடிய சில விடயங்களை செய்யாமல், செய்ய வேண்டிய சில விடயங்களை செய்யாமல் விட்டால் என்ன, அது அந்த செயல்களை பொறுத்து, செயல்களை பொறுத்து அதற்குரிய தீர்ப்பு வேறுபடும். இஸ்லாத்தின் அடிப்படையான தௌஹீத், ஏகத்துவத்தை பற்றி விளங்கிய ஒருவர் ஏகத்துவத்துக்கு மாற்றமான சில விடயங்களை செய்தால் அது நிராகரிப்பு, இணை வைப்பு என்பதாக நாம் சொல்வோம். அப்படித்தானே? அல்லாஹை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ் அல்லாத வேறொருவரை வணங்கினால் அது இணை வைப்பு, அது அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியாகிவிடும். அதே போல ஒருத்தருக்கு மதுபானம் அருந்துவது ஹராம் என்று தெரிந்த நிலைமையில் அவர் அருந்தினால் அவர் செய்யக்கூடிய செயல் என்ன, ஹராம், ஹராம். அப்ப எனவே ஒவ்வொரு செயலையும் பொறுத்து, சில ரசூலுல்லாஹ்வுடைய சில சுன்னாக்களை நாம் தொழுகையில கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அது என்ன, மக்ரூஹ், சுன்னாவுக்கு மாற்றமாக செய்தால் அதற்கு அது மக்ரூஹ் என்பதாக சொல்லப்படும். இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன, அதனை விரும்பினால் நாங்கள் செய்யலாம், விரும்பினால் நாங்கள் செய்யாமல் விடலாம். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாட நடவடிக்கைகள், ரசூலுல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் முடி வளர்த்ததை போன்று, ரசூலுல்லாஹ் ஆடை அணிந்ததை போன்று, நாம் ஆடை அணிவது என்ன, அது வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம், அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். விரும்பினால் செய்யலாம், விரும்பினால் விட்டு விடலாம், எனவே அது பிரச்சனை இல்லை. ஆனால் இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்கள், அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட விஷயங்களை நாம் கட்டாயமாக செய்தாக வேண்டும். அதனை விட்டால், நாம் விட்ட செயல்களை பொறுத்து அதற்குரிய தண்டனை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக என்ன, மூணாவது விஷயம், மூணாவது விடயம் என்ன, நமது கடமையான மூணாவது விடயம், அத்தஅவத்து இலைஹி, அதன் பக்கம் மக்களை அழைப்பது, அதன் பக்கம் மக்களை அழைப்பது, மக்களை அதன் பக்கம் அழைப்பது என்று சொன்னால், இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது என்று சொன்னால், பேச்சால் மட்டும் அழைக்கிறது இல்லை, வேற எப்படி அழைக்கலாம், நமது செயல்களின் மூலமாக அழைக்கலாம், நமது செயல்களின் மூலமாகவும் நாம் தாவா செய்யலாம். மார்க்கத்தின் ஒவ்வொரு விடயங்களையும் நாம் சரியான முறையிலே செய்வது அதுவும் ஒரு தாவா. மார்க்கத்தின் ஒவ்வொரு விடயத்தையும் நாம் உரிய முறையில், இஸ்லாம் காட்டிய முறைப்படி நாம் செய்வது அதுவும் ஒரு தாவா. ஏன் மக்கள் அதை பார்த்து இப்படித்தான் இந்த விஷயத்தை செய்ய வேண்டும், அல்லது ஏன் இதனை செய்கிறீர்கள் என்று நம்மிடத்தில் கேட்பார்கள், அவர்களுக்கு விளங்கப்படுத்தலாம். எனவே நாம் சொல்லினால் எப்படி அழைப்பு பிரச்சாரம் செய்கிறோமோ அதே போன்று செயலினாலும் செய்யலாம், செயலினாலும் செய்யலாம். அதே போல இன்று எழுத்தின் மூலமாக எத்தனையோ வழிவகைகள் இன்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தாவா செய்வதற்கு எத்தனையோ விதமான சாதனங்கள், வழிமுறைகள் நமக்கு இன்று நூற்றுக்கணக்கிலே இருக்கின்றன. இவைகளை பயன்படுத்தி நாம் அழைப்பு பணியில் ஈடுபடலாம். நான்காவது கடமை என்ன, அந்த விடயத்திலே பொறுமையாக இருத்தல், மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய நேரத்திலே வரக்கூடிய சோதனையில் பொறுமையாக நாம் இருக்க வேண்டும். எனவே ஒரு மார்க்க விடயத்தை அடிப்படைகளை கற்றுக்கொண்டோம், அதற்கு பின்னால் அதனை நாம் நடைமுறைப்படுத்தினோம், அதற்கு பின்னால் அதனை மற்ற மக்களுக்கு எடுத்து கூறுகிறோம். இந்த நேரத்திலே நமக்கு வரக்கூடிய சோதனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும், பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும். பொறுமை என்பது இந்த தாவாவுடைய பணியில மிக முக்கியமான ஒரு விடயம். சிலவேளை நமக்கு அநியாயம் இழைக்கப்படாவிட்டாலும், நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் நேரடியாக ஏற்படாவிட்டாலும், நமது அழைப்பு பிரச்சாரத்திலே சிலவேளை நாம் சொல்லக்கூடிய விடயத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்ன செய்ய மாட்டார்கள்? மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதிலும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டால் நாம் அதனை நம்ம சொல்லி இவர்கள் கேட்கிற மாதிரியில் இருக்க போறோம், நாங்கள் சொல்றதில் அர்த்தம் இல்லை என்று நாம் விட்டுட்டு போகலாமா? முடியாது. என்ன செய்யணும்? நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்மி மினர் ருசுல். உறுதியான நபிமார்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ அவர்களைப் போன்று நீங்களும் பொறுமையாக இருப்பீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறார். எனவே மிக முக்கியமான ஒரு கடமைதான் பொறுமை, பொறுமையாக இருத்தல். அப்படி நாம் பொறுமையாக இல்லை என்று சொன்னால் மடையர்கள், வழிகேடர்கள் நம்மை என்ன செய்வார்கள்? நம்மை ஏளனம் செய்ய தொடங்கி விடுவார்கள், நம்மை ஏளனம் செய்ய தொடங்கி விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், வலா கின்னக்கும் தஸ்தஅஜிரூ. நமக்கு தெரியும் சஹாபாக்கள் எவ்வளவு பெரும் தியாகம் செய்தவர்கள் இஸ்லாத்துக்காக. அவ்வளவு தியாகம் செய்துவிட்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், நமக்கு இழைக்கப்படக்கூடிய இந்த அநியாயங்களுக்கு ஒரு முடிவு இல்லையா, விடுவு இல்லையா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். யாரை பார்த்து சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து. தமது உயிரை துச்சமாக மதித்து அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்த சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்பதாக சொல்கிறார்கள் என்று சொன்னால் நானும் நீங்களும் ஏமாத்திரம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே பொறுமை மிக அவசியமாக இருக்கிறது. எவ்வளவுதான் எதிர்ப்புகள் நம்மை நோக்கி வந்தாலும் நாம் நமது கொள்கையிலே உறுதியாக தெளிவாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இப்ப நாங்க என்ன சொன்னோம்? நம்ம எதை சொன்னாலும் ஆதாரத்தோட சொல்றோம்னு சொன்னோம். அப்படித்தானே? இப்ப இந்த நாலு விஷயம் நம்ம இதை கடமை என்றதுக்கு என்ன ஆதாரம்? இந்த நாலு விஷயம், நாலு விஷயம் சொன்னமா இல்லையா? கல்வியை கற்றல், செயல்படுத்துதல், அதன் பக்கம் மக்களை அழைத்தல், அதிலே பொறுமையாக இருத்தல். இந்த நாலு விஷயத்துக்கும் ஆதாரம் என்ன? நாலு விஷயத்துக்கும் ஆதாரம் என்ன? நமக்கு மிகவும் பழக்கமான சூறா தான் என்ன, அறிமுகமான சூறா வல் அஸ்ர், சூரத்துல் அஸ்ர். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லும்? வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே தான் இருக்கிறார். காலத்தின் மீது சத்தியமாக, சத்தியம் செய்வது என்பது ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்கா இல்லையா? சும்மா சாதாரண விஷயத்துக்கு நாங்கள் சத்தியம் செய்வோமா? செய்ய மாட்டோம். அல்லாஹ் சத்தியம் செய்கிறார் என்றால் அது மிக முக்கியமான விடயமாகத்தான் நீயும். அப்ப முதலாவது சத்தியம் அல்லாஹ் தஆலா செய்யும், ரெண்டாவது இன்னலின் நிச்சயமாக மனிதன் அல்லாஹ் தஆலா, ரெண்டாவது இன்னும் உறுதிப்படுத்துகிறார், ரெண்டாவது உறுதிப்படுத்தல், மூணாவது லஃபீ ஹுசுர், என்ன நஷ்டத்திலே தான் இருக்கிறார் என்று மூன்றாவது தௌக்கி, மூன்றாவது உறுதிப்படுத்துதல், மூன்றாவது உரையாக அழுத்தி அல்லாஹு தஆலா மூன்று அழுத்து அழுத்தங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பயன்படுத்தி என்ன சொல்கிறான்? இந்த விடயத்தை குறிப்பிடுகிறான். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விடயம். எனவே காலத்து மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே தான் இருக்கிறான். சரியா? அப்ப மனிதன் எல்லா மனிதர்களும், என்னது எல்லா மனிதர்களும், மனித இனம், அல் இன்சான், அல் என்ற இந்த வார்த்தை, அல் என்று இந்த அழுத்தி இதனே நான் நினைக்கிற சும்மா தான் போட்டி, சும்மா இல்ல. மனித இனம் என்பதை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்க அல் என்ற வார்த்தை. அல்ஹம்து சொல்றோம், அல்ஹம்துன்னு அந்த அல்லுக்கு ஒரு அர்த்தம், என்ன அர்த்தம்? அனைத்து, இந்த அர்த்தம். அதே போல இந்த இடத்துல அந்த இனம், மனித இனம், இனத்தை உள்ளடக்கும், மனித இனமே நஷ்டத்திலான். அப்ப விதிவிலக்காக அல்லாஹ் தஆலா பின்னால சொல்றார், இல்லல்லதீனா ஆமனு, முதலாவது யாரு? ஈமான் கொண்டவர்களை தவிர. இதுதான் இருக்காதாரம், அல் இல்மு, கல்விக்காதாரம். விளைச்சா அல் ஈமான் என்பதுதான் இந்த கல்வி, நம்புதல். நம்புவது என்று சொன்னால் அறிவோடு நம்புவோம்னு சொல்லுமே, அறிவோடு நாம் நம்ப வேண்டும் என்று சொன்னோம். முதலாவது இல்முக்குரிய ஆதாரம். இரண்டாவது வஅமிலு ஸாலிஹாத், வஅமிலு ஸாலிஹாத், நல்லமல்கள், நல்லமல்கள் செய்யக்கூடியவர்கள். அப்ப ரெண்டாவது விஷயத்துக்கு ஆதாரம் அப்படித்தானே? ரெண்டாவது விஷயம் அமல், நடைமுறை, நடைமுறைப்படுத்துதலுக்கு ஆதாரம் வஅமிலு ஸாலிஹாத். அடுத்தது என்ன? மூணாவது அழைப்பு, வதவாஸௌ பில் ஹக், சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொண்டவர்களை தவிர. மூணாவது விஷயம் நாலாவது நாலாவது விஷயம் என்ன? வதவாசோபி சபர், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டவர் வைத்தவர். இப்ப இந்த நாலு விஷயம் யார்கிட்ட இல்லையோ அவர்கள் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்படியா இல்லையா? இந்த நாலு விஷயம் யாரிடத்தில் இல்லையோ அவர்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்கின்றோம். ரைட். இப்பொழுது ஒரு விஷயம், ஈமான் அமல் சாலிஹ், அல் ஈமான் சாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தல். அப்ப நல்லமல்கள் செய்யாம ஈமான் மட்டும் கொண்டு போதுமா? போதாது. ஈமானுக்குள்ள நல்லமல்களும் அடங்கித்தான் இருக்கிறது. எப்படி? ஒரு மனிதனுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எதுவரைக்கும்? நல்லமல்கள் செய்யும் வரைக்கும். நல்லமல்கள் இல்லாமல் எந்த மனிதனுடைய ஈமானும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படிச்சா அப்படி இருந்தால் ஈமானும் அமலு சாலிஹாத்தும் ரெண்டும் ஒன்று சேர்ந்தது, ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. அப்படிச்சா இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் பிரித்து சொல்லியிருக்கிறான்? ஈமானுள்ள ஈமானுக்குள்ளால் அமலு சாலிஹாத், நல்லமல்களும் உள்ளடங்கும். அப்படிச்சா அப்படி என்றால் ஏன் பிரித்து அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான்? ஏன் அதில் ரெண்டுக்கும் உரிய சட்டம் ஒன்று, ஈமான் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல நல்லமல்களும் முக்கியத்துவம் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ்வுத்தாலா பிரித்து சொல்லியிருக்கிறார். ஈமானையும் அமலையும், ஈமானும் அமலும் பின்னிப்பிணைந்ததாக இருந்தாலும் அல்லாஹ்வுத்தாலா ஏன் பிரித்து சொன்னான் என்று சொன்னால், இரண்டுக்குமே ஒரே சட்டம். எப்படி ஈமான் முக்கியமோ அத்தியாவசியமோ அதே போல நல்லமல்களும் அத்தியாவசியமானது. சரிங்களா? அது முதலாவது காரணம், ஏன் பிரிச்சு சொன்னது. இரண்டாவது என்ன? அதற்கான அதற்குரிய முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. என்ன அதனுடைய முக்கியத்துவம்? அமலு சாலிஹ், அமல் செய்வது நடைமுறை, ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது மட்டுமில்ல முக்கியம், மாற்றமாக அதை நடைமுறைப்படுத்துவதும் மிக முக்கியமானது என்பதை, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? பிரித்து சொல்லியிருக்கிறார். பிரித்து சொல்லிக்கிறார். இல்லாட்டி ஈமானுக்குள்ளால் நல்ல மனிதர்கள் அடங்கிவிடும் என்பதுதான் அடிப்படை. சரியா? அடுத்ததாக பொறுமை. பொறுமை என்று சொன்னால் மூன்று வகை பொறுமை, மூன்று வகை என்று எங்களுக்கு சுருக்கமாக தெரியும். நன்மை செய்வதற்கான பொறுமை. என்ன? நன்மை செய்வதற்கு பொறுமை அவசியம். பள்ளிக்கு வந்து நேரத்துக்கு உரிய நேரத்தில் தொழுவதற்கு, ஒவ்வொரு கடமைகளையும் செய்வதற்கு நமக்கு பொறுமை அவசியம். அதே போல பாவங்கள் இருந்து தவிர்த்து கொள்வதற்கும் நமக்கு என்ன அவசியம்? பொறுமை அவசியமாக இருக்கிறது. அதே போல என்ன? அல்லாஹ்வுடைய விதிகள், அல்லாஹ்வுடைய விதிகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு பொறுமை அவசியம். அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் ஏதாவது நடந்தால், நல்லபடியமோ தீயபடியமோ எது நடந்தாலும் அதனை ஏற்று பொறுமையாக இருப்பது, அதுவும் ஒரு பொறுமையிலே மிக முக்கியமான ஒரு பண்பு. எனவே இந்த பொறுமை என்பது மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கும் நல்லவர்கள் செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடிய பிரச்சாரகர்களான தாய்மார்களுக்கும் எல்லோருக்கும் பொதுவானது. கல்வியை கற்பவர்கள், அமல் செய்யக்கூடியவர்கள், தாய்கள் எல்லோருக்கும் அவசியமானதுதான் என்ன? இந்த பொறுமை என்பது. அடுத்ததாக இந்த ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக நமக்கு சொல்லிவிட்டு, குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக நாலு விஷயம் படிக்கணும்னு சொன்னாரு. அதுக்கு போல இந்த குர்ஆன் வசனம், குர்ஆன் இந்த சூரா, சூரத்துல் ஆசிரியங்களுக்கு அதற்கு ஆதாரம், அதுக்கு பின்னால் அது சம்பந்தமாக அறிஞருடைய கருத்துக்கள் என்ன, அது சம்பந்தமாக அறிஞருடைய கருத்துக்கள் என்று என்ன என்று சொல்லும் பொழுது, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்தை சொல்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? லௌ மா அன்ஸலல்லாஹு ஹுஜ்ஜதன் அலா கல்கிஹி இல்லா ஹாதிஹி ஸூரத லகஃபத்ஹும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு ஆதாரமாக, சான்றாக இந்த சூராவை தவிர வேறொன்றையும் இறக்காமல் இருந்தாலும் போதுமானது. மனிதர்களுக்கு வழிகாட்டியாக அல்லாஹு தஆலா இந்த சூரா மட்டும்தான் இறக்கிறது வச்சுக்குவோம். குர்ஆன்ல வேற ஒரு வசனமும் இறக்கல, ஒரு ஹதீஸும் இல்லை. அப்படின்னு வச்சா மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாவை வணங்கி வழிபடுவதற்கு இந்த சூரா மாத்திரம் என்ன? போதுமானது. மறுமையினால யாரும் அல்லாஹ்ட்ட வைத்து இந்த சூரா இறங்கினதுக்கு பின்னால சொல்ல முடியாது, யா அல்லாஹ் எனக்கு மார்க்கத்தை பத்தி ஒன்றும் தெரியாது, ஏன்னா இந்த சூறால அந்த அளவுக்கு எல்லா விடயங்களையும் ரத்தின சுருக்கமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப எனவே ஏன் அந்த அளவுக்கு இந்த வசனம், இந்த அத்தியாயம் மிக முக்கியமானது என்று சொன்னால், இந்த வசல இந்த சூரா எங்களுக்கு என்ன சொல்ல வருகிறது, எல்லா மனிதர்களுமே நஷ்டத்திலே தான் இருக்கிறார்கள் இந்த நாம் குறிப்பிட்ட பண்புகளை உடையவர்களை தவிர. அதில் முதலாவது யாரு, ஈமான் கொண்டவர்கள். அதான் முதலாவது ஈமான் கொண்டவர்கள். அப்ப ஈமான் கொள்வது என்று சொன்னால் எதனை கொண்டு ஈமான் கொள்வது, அல்லாஹ்வை கொண்டு, ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை கொண்டு ஈமான் கொள்வது. அதற்கு பின்னால் என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்த வேண்டும். என்ன எப்படி நடைமுறைப்படுத்துவது, எப்படி நடைமுறைப்படுத்துவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை பிரகாரம் நடைமுறைப்படுத்த வேண்டும். எனவே அதற்கு பின்னால் மக்களுக்கு அதன் பக்கம் அழைப்பு கொடுக்க வேண்டும். அதிலே வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் தாங்கிக் கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹுவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவது, இந்த இரண்டு முக்கியமான இஸ்லாத்தின் அடிப்படை விஷயங்களையும் இந்த சூரா என்ன செய்திருக்கிறது, இந்த சூரா உள்ளடக்கி இருக்கிறது என்பதனால் தான் ஷாஃபி இமாம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அவ்வாறு அந்த சூராவை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக நூலாசிரியர் இந்த அறிவினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன அவருடைய நூலிலே உள்ள ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தனது நூலிலே ஒரு தலைப்பிட்டு இருக்கிறார்கள். என்ன தலைப்பு, பாபு அல்இல்மு கப்ல அல்கௌலி வல் அமல், பேசுவதற்கும் செயல்படுவதற்கும் முன்னால் அறிவு என்ற தலைப்பில கற்றுக்கொள்ளுதல், கற்றுக்கொள்ளுதல் பேசுவதற்கும் செயல்படுவதற்கும் முன்னால் கற்றுக்கொள்ளுதல் என்ற ஒரு தலைப்பிட்டு இருக்கிறார்கள். அந்த தலைப்பை இட்டு பின்வரும் குர்ஆன் வசனத்தை அதிலே சொல்லி இருக்கிறார்கள். என்ன, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தஃகிர் லிதம்பிக, சூரா முஹம்மதில் இடம்பெறக்கூடிய 19வது வசனம். ஃபஅலம், நபியே நீங்கள் என்ன செய்யுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். கல்வி, கல்வியை பற்றி சொல்லப்படுகிறது. என்ன அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர வழக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வஸ்தஃகிர் லிதம்பிக, மேலும் உங்களது பாவத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறார். ஃபபதா பில் இல்மி, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா ஃபபதா பில் இல்மி, அறிவை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான். கவுல் அல் கவுலி வல் அமலி, பேச்சுக்கும் செயலுக்கு முன்னால் அறிவை கொண்டு அல்லாஹ் தஆலா ஆரம்பித்திருக்கிறான் இந்த வசனத்தை. எனவே அனைத்துக்கு முன்னால் அறிவு அவசியம் என்பது இதில் இருந்து நமக்கு தெளிவாகிறது. அப்ப எனவே இந்த ஆசிரியர் இதை குறிப்பிடுவதற்குரிய முக்கியமான நோக்கம் என்ன, இந்த ஆசிரியர் இந்த இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ்வுடைய இந்த கூற்றை குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த நூல் என்ன, கல்வியை போதிப்பதற்கான ஒரு நூல். அப்படித்தானே இந்த நூல் வந்தன, கல்வியை போதிப்பதற்கான ஒரு நூல். எனவே இந்த நாலு விஷயம் கட்டாயம் சொன்னே, அதுல முதலாவது கல்வி. அந்த கல்வி என்ன என்று விளங்கப்படுத்துறதுதான் பின்னால் வரப்போகுது. அப்படித்தானே இந்த நூலுடைய எஞ்சிய பகுதி வந்து அந்த கல்வி என்ன என்பதை தெளிவுபடுத்தக்கூடியது. எனவேதான் அந்த வசனத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக. அனைத்துக்கு முன்னாலும் நாம் என்ன செய்ய வேண்டும், கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அடிப்படை இஸ்லாத்தின் அடிப்படையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளாமல் என்னதான் அமல் செய்தாலும் என்ன, புண்ணியம் கிடையாது. என்னதான் அமல் செய்தாலும் அது நமக்கு பயனளிக்க மாட்டாது. எனவே மணி எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த வசனத்தில் என்ன அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்வதற்கு முன்னால் என்ன அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வை தவிர வழக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனவே அறிவு என்பது இஸ்திக்ஃபாரை விட முக்கியமானது. இஸ்திக்ஃபாரை விட, எனவே நாம் மார்க்கத்திலே என்ன விடயங்களை செய்வதற்கு முன்னாலும் முதலாவது நாம் கல்வியை கற்றுக்கொண்டு விட்டுதான் அதனை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு இந்த விடயம் உணர்த்துகிறது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் எந்த ஒரு விடயத்தை பேசுவதற்கு முன்னாலும் செய்வதற்கு முன்னாலும் கல்வியை கற்றுக்கொண்டு அதை எப்படி செய்வது என்பதை அறிந்து நாம் செயற்பட்டால் அது நாம் கொஞ்சம் செய்தாலும் அதிலே பரக்கத் இருக்கும், அதிலே அபிவிருத்தி ஏற்படும், அது மூலமாக நிறைய பயன்கள் நமக்கு கிடைக்கும். இல்லாவிட்டால் மலை போன்று அவர்கள் செய்தாலும் கடிகள வேணும் அதில் பிரயோசனம் இருக்க மாட்டாது. கடிகள வேணும் அதிலே பிரயோசனம் இருக்க மாட்டாது. எனவேதான் அபுதர்தா ரதியல்லாஹு அவர்கள் ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அபுதர்தா ரதியல்லாஹு அவர்கள் ஒரு அழகான கருத்தை சொல்கிறார்கள். அறிவாளிகள் புத்திஜீவிகளுடைய தூக்கமும் அவர்கள் நோன்பு பிடிக்காமல் உண்டு கழிப்பதும் எவ்வளவு சிறந்தது. அறிவாளிகள் நின்று வணங்காமல் பகலிலே நோன்பு பிடிக்காமல் உண்டு கழிப்பது எவ்வளவு சிறந்தது. அப்படி அவர்கள் மடையர்கள் விழித்து வணங்குவதை விட அல்லது நோன்பு பிடிப்பதை விட அவர்கள் பெரும் நன்மைகளை சம்பாதிக்கிறார்கள். அவர்கள் அறிவாளிகள் நன்மைகளை சம்பாதிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் சிறிய ஒரு விடயம் செய்தாலும் கடுகளவேனும் ஒரு விடயத்தை செய்தாலும் கூட அவனுடைய தக்குவா, அவருடைய யக்கீன், அவருடைய நம்பிக்கை, அறிவோடு அதனை செய்வது அல்லாஹ்விடத்திலே மிக பெருமதியாக இருக்கிறது என்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அடிப்படை எந்த ஒரு விடயத்தையும் நாம் அறிவில்லாமல் செய்தால், பெரிய அளவிலும் சிரமப்பட்டு செய்தாலும் கூட சில வேளை அதில் எந்த விதமான பயனும் இல்லாமல் சென்றுவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். எனவே அறிவு என்பது, கல்வி என்பது எல்லாவற்றுக்கும் முன்னாலும் நமக்கு அத்தியாவசியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த அறிவின் மூலமாகத்தான் நமது வணக்க வழிபாடுகள் சரியான முறையிலே சீராக்கப்படுகின்றன. நமது கொள்கை அகீதா சீராக்கப்படுகிறது. நமது உள்ளம் சம்பந்தமான விடயங்கள் சீராக்கப்படுகின்றன. அதன் மூலமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு விடயத்தை செய்யுமாறு நமக்கு வழிகாட்டினார்களோ அந்த முறைப்படி நமது செயல்கள் அமையும். இல்லாவிட்டால் வெறும் அறியாமையின் மீதுதான் நமது செயல்கள் அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ரஹமத்து செய்வானாக. அறிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணு மீதும் கடமை. என்ன கடமை? மூன்று விடயங்களை கற்றுக்கொள்வது கடமை. இந்த விடயங்களை, மூன்று விடயங்களை, மசலாக்களை கற்றுக்கொள்வது, கற்றுக்கொண்டு அதனை நடைமுறைப்படுத்துவது கடமையாக இருக்கிறது. கற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துவது அவசியமாக இருக்கிறது. முதலாவதாக என்ன விடயம்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை படைத்து நமக்கு தேவையான அனைத்தையும் வழங்கி இருக்கிறார். அப்படி செய்துவிட்டு அல்லாஹ் தஆலா நம்மை படைத்து நமக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு எம்மை விட்டுவிட்டாரா? வலம் யத்ருக்னா ஹமலன், எம்மை வீணாக விட்டுவிடவில்லை. பல் அர்சல இலைனா ரசூலன், அல்லாஹ் எங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறான். ஃபமன் அத்தாஹு, யார் அவருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் சுவலம் நுழைவார். யார் அவருக்கு மாறு செய்வாரோ அவர் நரகம் நுழைவார். அதற்கு ஆதாரமாக அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆன் வசனம் சூரா முஸ்தமிருடைய 15வது வசனம், இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன், நாம் உங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பியுள்ளோம். ஷாஹிதன், அழைக்கும், உங்களுக்கு சாட்சி கூறக்கூடியவராக. கமா அர்சல்னா இலா ஃபிரௌன ரசூலா, ஃபிரௌனுக்கு எப்படி ஒரு தூதரை நாம் அனுப்பினோமோ அதனை போன்று உங்களுக்கும் ஒரு தூதரை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்ப இதுல இருந்து என்ன வழங்கு? இந்த வசனத்தில இருந்து அல்லாஹ் எங்களை பழக்கி போட்டு எங்களை இஷ்டத்துக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு விட்டீங்கிறானா? இல்ல, மாற்றமாக நபிமார்களை அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனுப்பி இருக்கிறான். இந்த மூன்று அடிப்படைகளிலும் அல்லாஹ் நூலாசிரியர் எங்களுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை விடயங்களை சொல்கிறார். முதலாவது விடயம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, இப்ப நான் சொன்ன முதலாவது விடயம் என்ன? அல்லாஹ் நம்மை ஒரு நோக்கத்துக்காக படைத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை ஒரு நோக்கத்துக்காக படைத்திருக்கிறார். எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் வீணாக நம்மை படைத்து விடவில்லை. அதனை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் என்ன சொல்கிறார்? அல்லதீ ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யான் சிறந்த முறையில் அமல்கள் செய்யக்கூடியவர் என்பதை செக் பண்ணுவதற்காக, பரிசோதிப்பதற்காக அல்லாஹு தஆலா மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறார். அதே போல உங்களை நாம் வீடுக்காக படைத்தோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வண்ணக்கும் எங்களுக்கு நீங்கள் திரும்ப வரமாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். எனவே அல்லாஹு தஆலா என்னை படைத்திருப்பது ஒரு நோக்கத்திற்காக, மறுமையிலே நாம் திரும்ப அவனிடத்திலே செல்ல இருக்கிறோம் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்படி அல்லாஹால எங்களை படைத்து ஏனோ தானோ என்று விரும்பின மாறி வாழ்வதற்கு விட்டுவிட்டார் என்று சொல்வது அல்லாவுடைய ஹிக்மத்தில், அல்லாவுடைய ஞானத்திலே குறை காண்பது, அல்லாவுடைய ஞானத்திலே குறை காண்பதற்கு சமன். ஏனென்றால் நாங்கள் கூட ஒரு விஷயத்தை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் செய்ய மாட்டோம். அல்லாஹால இவ்வளவு பெரும் உலகத்தை, பிரபாண்டமான உலகத்தை, எங்களை எல்லாம் பலவிதமான ஆற்றல்களை தந்து அல்லாஹால வெறுமனை இந்த நோக்கம் இல்லாமல் படைப்பானா? இல்லை, நிச்சயமாக நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறார். எனவே அல்லாஹ் நம்மை படைத்த நோக்கம் என்ன? அல்லாஹுவை மாத்திரம் நாம் இந்த உலகத்திலே வழங்குறோமா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக. எதற்காக? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்களையும் மனிதர்களையும் நாம் என்னை மாத்திரம் வணங்குவதற்காக தவிர படைக்கவில்லை. லியஅபுதூன், என்னை மாத்திரம். இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறார்கள்? யுவஹிதூனி வயஃபர்ரிதூனி. யஅபுதூன் என்று சொன்னால் என்ன? என்னை மாத்திரம் வணங்குவதற்காக வேண்டிய அன்றி நாம் படைக்கவில்லை. எனவே அல்லாஹு தஆலா நம்மை இந்த உலகத்திலே படைத்திருப்பது ஒரு பரிசோதனைக்காக. என்ன பரிசோதனை அது? என்ன பரிசோதனை? அல்லாவை மாத்திரம் நாம் வணங்குகிறோமா அல்லது அல்லாவுடன் இன்னும் பல தெய்வங்களையும் நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோமா என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்திருக்கிறார். எனவே முக்கியமான நோக்கம் அல்லாஹுவை மாத்திரம் வணங்கி வழிபடுவது. எனவே இந்த நோக்கத்தை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் யார் வந்தார்கள்? நபிமார்கள் வந்தார்கள். நபிமார்கள் வந்து அவர்கள் செய்த வேலை என்ன? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள் என்பதை மக்களுக்கு போதிப்பதற்காக. எனவே நான் அல்லாஹ்வை ரசூலுல்லாஹி பார்த்து என்ன சொல்ல, வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்நாஸி பஷீரன் வநதீரா. நபியே, நாம் உங்கள் முழு மனித சமுதாயத்துக்கும் நன்மாராயம் கூறக்கூடியவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் அன்றி நாம் அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இந்த உலகத்திலே வந்த அனைத்து சமுதாயத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கிறான்? எச்சரிக்கை செய்யக்கூடிய நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பித்தான் இருக்கிறான். வலக்கது பாஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தி ரசூலன் அனி அபுதுல்லாஹ. எல்லா சமுதாயத்துக்கும் நாம் ஒரு தூதரை அனுப்பினோம். எதற்காக வேண்டி? அனி அபுதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹை வணங்கி, ஒதித்தளி புத்தாகூத், அவனன்றி வழங்கப்படக்கூடிய அனைத்தையும் நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உபதேசம் செய்வதற்காகத்தான் எல்லா சமுதாயத்திலும் நாம் ரசூல்மார்களை நாம் அனுப்பினோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாம் அல்லாஹ்வை சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி என்ன? ரசூலுல்லாஹை பின்பற்றி நாம் வாழ்வது. அஸ்ஸிராத்து முஸ்தகீம், நேரான பாதை. இன்னும் பல பாதைகள் இருக்கின்றன, அவைகளில் நாம் சென்றால் என்ன நடக்கும்? அது நம்மை வழிகேட்டிலே கொண்டு போய் விட்டுவிடும். எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம்தான். ஆனால் இஸ்லாம் என்று சொன்னால் என்ன? அல் இஸ்திஸ்லாமுல் இல்லாஹி வித்தௌஹீத். கடைசி விஷயம், அல் இஸ்திஸ்லாமுல் இல்லாஹி بالتوحيد والانقياد له بالطاعه والبراءه من الشرك واهله. اسلام اللي சொன்னா சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அதை அடுத்த கிளாஸ்ல நாம் தெளிவுபடுத்துவோம். அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்தி அவனுக்கு கட்டுப்படுவது, அதே போல அவரை மாத்திரம், அவனுடைய கட்டளைகளுக்கு மாத்திரம் அடிபடுவது, والبراءه من الشرك واهله, ஷிர்கை விட்டும், இணைவைப்பாளர்களை விட்டும் நாம் ஒதுங்கிக் கொள்ளுதல், விலகிக் கொள்ளுதல். இதுதான் இஸ்லாம் என்று சொன்னால் சுருக்கமான ஒரு வரை விளக்கணம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் இதனை பற்றி இன்ஷா அல்லாஹ் தெளிவாகவும் அடுத்த மூன்று விடயங்களையும் நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.